Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
நான்கு ஆறு 2017 அவ்வித் பாப்தாதா மதுபன் முரளி கொடுக்கப்பட்டது 6/4/1982 சேவகராக இருப்பவரினதும் சகல உரிமைகளை கொண்டவரினதும் தகைமைகள் சேவகராக இருப்பவரினதும் சகல உரிமைகளை கொண்டவரினதும் தகைமைகள் இன்று பாப் தாதா ராஜ ரிஷிகளின் ஒன்று கூடலை பார்க்கிறார் இன்று பாப் தாதா ராஜ ரிஷிகளின் ஒன்று கூடலை பார்க்கிறார் ராஜா என்றால் சகல உரிமைகளையும் கொண்டவர் என்று அர்த்தம் ரிஷி என்றால் சம்பூர்ணமான துறவி துறவியும் தபஸ்வியும் என்று அர்த்தம் எனவே பிராமண குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் எந்தளவிற்கு சகல உரிமைகளை கொண்ட ஆத்மாவாகவும் மகா துறவியாகவும் ஆகியிருக்கிறீர்கள் என்பதை பாப் தாதா பார்த்தார் இந்த விடயங்கள் இரண்டையும் நீங்கள் எந்தளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் படுத்தியிருக்கிறீர்கள் சகல உரிமைகளையும் கொண்டவரும் துறவிக்கும் இடையில் முழுமையான உரிமைகளை கொண்டிருப்பதற்கும் முழுமையான துறவிக்கும் இடையில் சம நிலை இருக்க வேண்டும் ஒரே வேளையில் இவ்வாறு இரண்டுமாக உள்ளால் இருக்க முடிகிறதா நீங்கள் இதை அறிவீர்கள் இதை அனுபவம் செய்தும் இருக்கிறீர்கள் துறவரம் இன்றி உங்களால் ராஜ்யத்தை அடைய முடியுமா நீங்கள் உங்களின் மீது சகல உரிமைகளையும் கொண்டிருக்கிறீர்களா அதாவது நீங்கள் சுய ராஜ்யத்தை பெற்றிருக்கிறீர்களா நீங்கள் துறந்தால் மட்டுமே சுயத்தின் அதிபதி ஆக முடியும் நீங்கள் இதை அனுபவம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் துறந்தால் மட்டுமே சுயத்தின் அதிபதியாக முடியும் நீங்கள் இதை அனுபவம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா துறவரத்தின் வரை விளக்கணம் என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. துறவரத்தின் முதல் படி சரீர உணர்வை துரத்தல் ஆகும். நீங்கள் சரீர உணர்வை துறந்தவுடன் சரீர உறவுகள் அனைத்தையும் துரத்தலே இரண்டாவது படியாகும். சரீர உணர்வை கைவிட்டதும் நீங்கள் என்ன ஆகுவீர்கள்? ஆத்மா சரீரமற்றவராக, அதாவது அதிபதியாக ஆகுவார். நீங்கள் சரீர பந்தனத்தில் இருந்தும் விடுபடுவீர்கள், அதாவது நீங்கள் ஜீவன் முக்தியை பெறுவதுடன் ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் பெறுவீர்கள். நீங்கள் சுய அதிபதியாகி இருப்பதனால் சகல வகையான தங்கு இருத்தல்களும் முடிவடைகின்றன. ஏனெனில் நீங்கள் சரீரத்தின் சேவகனாக இருந்து சரீரத்தின் அதிபதியாக ஆகுகிறீர்கள். சேவை செய்வதில் இருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். உங்களால் ஒரே வேளையில் சேவகனாகவும் சகல உரிமைகளையும் கொண்ட ஒருவராகவும் இருக்க முடியாது. உங்களுடைய மனதின் சந்தோஷமற்ற நிலை நீங்கள் சேவகனாக இருப்பதை காட்டுகிறது. அது உங்களுடைய முகத்திலும் தென்படுகிறது. சந்தோஷமற்ற நிலை சேவகனின் அடையாளம். ஆனால் சந்தோஷமோ சகல உரிமைகளையும் கொண்ட ஒருவரின் சுய அதிபதியின் அடையாளமாகும். அவர் சதா மனதிலும் சரீரத்திலும் மலர்ச்சி நிறைந்தவராக இருப்பார். சேவகனோ எப்போதும் மன குழப்பத்துடனேயே இருப்பார். சுய அதிபதி ஒருவர் எப்போதும் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். சுய அதிபதி எப்போதும் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். சேவகனோ ஒரு வினாடியிலேயே அற்ப விடயங்களுக்கும் குழப்பமடைவார். ஆனால் சகல உரிமைகளையும் கொண்டுள்ள ஒருவர் சதா தன்னை சௌகரியமான நிலையில் அதாவது ஓய்வான நிலையில் இருப்பதையே அனுபவம் செய்வார். இந்த அடையாளங்களை உங்களில் சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒரு சேவகனா அல்லது சுய அதிபதியா? இக்கட்டான சூழ்நிலைகள், மனிதர்கள், பௌதீக சௌகரியங்கள் அல்லது சுற்றாடல் உங்களுடைய மரியாதையை இழக்க செய்கின்றனவா? வேறு வார்த்தைகளில் கூறினால் அவை உங்களை ஞானத்தில் இருந்து அப்பால் எடுத்து செல்கின்றனவா? அதாவது உங்களுக்கு அவை உயரத்தை ஏற்படுத்துகின்றனவா? சேவகன் எப்போதும் குழப்பத்திற்கு உள்ளாகுவார். ஆனால் சகல உரிமைகளையும் கொண்டிருப்பவர் சதா மாஸ்டர் சர்வ சக்திவானாக, சகல தடைகளையும் அளிப்பவராக இருப்பார். அத்துடன் தனது ஸ்திதியில் தூய பெருமையில் ஸ்தீரமாக இருப்பார். அவர் தனது மானத்தையும் கௌரவத்தையும் பேணுவார். இக்கட்டான சூழ்நிலைகள், மனிதர்கள், பௌதீகமான சௌகரியங்களை தொடர்ந்து அவதானித்த வண்ணம் அவர் களிப்பான ஸ்திதியில் இருப்பார். சேவகனாக இருக்கும் ஓர் ஆத்மா சதா தன்னை சகல வகையான பரீட்சைகளாலும் சூழப்பட்டிருப்பதாகவே அனுபவம் செய்வார். சகல உரிமைகளையும் கொண்டுள்ள ஆத்மா தனது படகை சகல பரீட்சைகள் என்ற அலைகளின் நூடாக அவற்றை விளையாட்டுக்காக கருதிய வண்ணம் சந்தோஷமாக அக்கறைக்கு எடுத்து செல்லும் படகோட்டியாவார். சேவக ஆத்மாக்களின் அற்புதமான விளையாட்டுகளை பார்க்கும் போது பாப் தாதா கருணை நிறைந்தவராகுவதுடன் புன்னகையும் செய்கின்றார். சக்கார் நாட்களில் பாபா வியப்பான கதைகளை கூறுவதுண்டு. உங்களுக்கு இந்த கதை நினைவிருக்கிறதா? ஓ சேவக ஆத்மாவே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எலியொன்று வரும், எந்த எலியை நீக்குவதற்கு பூனை வரும் என்ற கதை உங்களுக்கு கூறப்பட்டது. ஒன்றை நீக்கும் போது இன்னொன்று வரும், இரண்டாவதை நீக்கும் போது மூன்றாவதாக இன்னொன்று வரும். இத்தகைய ஆத்மாக்கள் அத்தகைய கர்ம விளையாட்டில் மும்முரமாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் சேவக ஆத்மாக்களாவார்கள். சில வேளைகளில் கண்களின் ரூபத்தில் எலி உங்களை ஏமாற்றுகிறது. சில வேளைகளில் காதுகளின் ரூபத்தில் பூனை உங்களை ஏமாற்றுகிறது. சில வேளைகளில் தீய சம்ஸ்காரங்களின் ரூபத்தில் சிங்கம் உங்களை தாக்குகிறது. இதனால் சேவகனான அந்த பரிதாபத்திற்குரிய ஆத்மா அந்த சம்ஸ்காரங்களை நீக்க முயற்சி செய்வதில் சதா துயரத்தில் ஆழ்ந்திருப்பார். இதனாலேயே பாப் தாதா கருணை கொள்கிறார், அத்துடன் வியப்படைகிறார். நீங்கள் ஏன் உங்களுடைய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்குகிறீர்கள்? நீங்கள் இயல்பாகவே அதிலிருந்து கீழே விழுகிறீர்களா? நினைவெனும் காந்தத்தால் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நினைவெனும் காந்தத்தால் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நழுவி விழ மாட்டீர்கள். அதன் பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் முறைப்பாடுகளும் வேண்டுகோள்களும் என்ற மிகப்பெரிய கோப்புகளை பாப் தாதாவின் முன்னால் வைக்கிறீர்கள். சிலர் தாங்கள் ஒரு மாதமாக குழப்பத்துக்கு உள்ளாகி இருப்பதாக முறைப்பாடு செய்கிறார்கள். சிலர் கடந்த 3 மாதங்களாக தாம் தளம்புவதாக கூறுகிறார்கள். சிலர் தாம் 6 மாதங்களாக சிந்திப்பதாகவும் ஆனால் விடயங்கள் அதே போன்று இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த முறைப்பாடுகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தால் அது பெரியதொரு கோப்பு ஆகிவிடும். எவ்வாறாயினும் கோப்பு எத்தனை பெரியதாகின்றதோ அத்தனை விதத்திற்கும் பெரியதொரு தண்டத்தையும் நீங்கள் கட்ட வேண்டி வரும் என்பதை நினைவில் வைத்திருங்கள். எனவே முறைப்பாடுகளை முடிப்பதற்கான இலகுவான வழிமுறை தந்தையின் ஆசைகளை பூர்த்தி செய்வதே ஆகும். எனது ஆசை இது, என நீங்கள் கூறும் போது உங்களுடைய அந்த ஆசை முறைப்பாடுகளின் கோப்பை உருவாக்குகிறது. தந்தையின் ஆசை என்னவோ அதுவே எனது ஆசை. என்பதாக இருக்க வேண்டும். தந்தையின் ஆசை என்ன? ஒவ்வொரு ஆத்மாவும் சதா தூய்மையான சாதகமான எண்ணங்களை கொண்டவராகவும் எப்போதும் மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டவராகவும் சுயத்தினதும் உலகினதும் உபகாரியாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் சதா தூய்மையான சாதகமான எண்ணங்களை கொண்டவராகவும் எப்போதும் மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டவராகவும் சுயத்தினதும் உலகினதும் உபகாரியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு முன்னேறுங்கள். என கூறப்படுகிறது. அவ்வாறே இது இவ்வாறு இருக்க மாட்டாது இல்லையா? என்ற கேள்விகளுக்கு உங்களுடைய கண்களை திறவாதீர்கள். என்ற கேள்விகளுக்கு உங்களுடைய கண்களை திறவாதீர்கள். வீணான எண்ணங்களின் இந்த கண்ணை மூடிய வண்ணம் தொடர்ந்து தந்தையின் ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். வீணான எண்ணங்கள் இந்த கண்களை மூடிய வண்ணம் தொடர்ந்தும் தந்தையின் ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். அதாவது தொடர்ந்து தந்தையின் பாத சுவடுகளை பின்பற்றுங்கள். ஒருவரின் அடிகளை பின்பற்றுவது இலகுவானதா அல்லது கஷ்டமானதா? எனவே இந்த முறையில் சதா தந்தையை பின்பற்றுங்கள். ஒரு சகோதரியை அல்லது சகோதரனை பின்பற்றும் புதிய அடிகளை எடுத்து வைக்காதீர்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய இலக்கை அடைவதிலிருந்து நீங்கள் தடுக்கப்படுவீர்கள். ஒரு சகோதரனை அல்லது ஒரு சகோதரியை பின்பற்றுவதிலிருந்து புதிய அடிகளை எடுத்து வைக்காதீர்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய இலக்கை அடைவதிலிருந்து நீங்கள் தடுக்கப்படுவீர்கள். அவர்களுக்கு மரியாதை அளியுங்கள், ஆனால் அவர்களை பின்பற்றாதீர்கள். அவர்களின் சிறப்பியல்புகளையும் நற்குணங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய பாத சுவடுகளை தந்தையின் பாத சுவடுகளில் பதியுங்கள். அந்த வேளையில் சுயநலமான நோக்கங்களுடன் செயற்படாதீர்கள். நீங்கள் சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட விடயங்களை கழிப்பூட்டும் முறையில் பேசுகிறீர்கள். பாப் தாதா அந்த சம்பாஷணையை பற்றி வேறொரு வேளையில் உங்களுக்கு கூறுவார். ஏனெனில் பாப் தாதா சகல சேவை நிலையங்களில் இருந்தும் செய்திகளை பெறுகிறார். முழு உலகில் இருந்தும் செய்திகளை பாபா பெறுகிறார். எனவே ஒரு சேவக ஆத்மா ஆகாதீர்கள். இந்த பௌதீக புலன்கள் மிக சிறியவை. கண்களும் காதுகளும் மிக சிறியவை. எனினும் அவை மிக பெரியதொரு வலைப்பொறியை உருவாக்குகின்றன. சிறியதொரு சிலந்தி மிக சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு அது பின்னும் வலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு பௌதீக புலனின் வலையும் மிக பெரியது. நீங்கள் அவற்றில் அகப்பட்டிருக்கிறீர்களா என்பதையே நீங்கள் அறியாத வண்ணம் அவை உங்களை சிறை பிடிக்கும். அவை உங்களை ஆன்மீக உணர்விக்கும் இறை கோட்பாடுகளுக்கும் மயக்கமடைய செய்யும். மாயா ஜால வலைகளாகும். வலையிலிருந்து வெளியே வந்த ஆத்மாக்கள் தேவக ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை புரிந்து கொள்ள வைக்க முயற்சி செய்தாலும் மயக்கம் அடைந்திருக்கும் ஆத்மாக்களால் எவ்வாறு அவற்றை புரிந்து கொள்ள முடியும்? பௌதீக முறையிலும் மயக்கம் அடைந்திருக்கும் ஒருவரை எவ்வளவுக்கு நீங்கள் அசைத்தாலும் அவருக்கு புரிய வைக்க முயற்சித்தாலும் அவரின் காதுகளில் பெரிய ஒலிவாங்கிகளை மாட்டினாலும் அவரால் நீங்கள் கூறுவதை கேட்க முடியுமா? அதே போன்று இந்த வலைகளிலும் உங்களை மயக்கம் அடைய செய்கின்றன. அவ்வாறாயின் அவற்றில் என்ன கழிப்பு இருக்க முடியும்? சிலர் மயக்கம் அடைந்ததும் அதிக அளவில் பேசுகிறார்கள், ஆனால் அவர்களின் வார்த்தைகள் அர்த்தமற்றவரையாகவே இருக்கும். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் அர்த்தம் அற்றவையாகவே இருக்கும். பலர் ஆன்மீக மயக்கம் அடைந்த நிலையில் அனைத்துக்கும் தமது சொந்த விளக்கங்களை அளிப்பார்கள், ஆனால் அவை அனைத்தும் அர்த்தமற்றவை. அவர்கள் தொடர்ந்து 2 அல்லது 6 மாதங்கள் பழைய விடயங்களை பற்றி இங்கும் அங்குமான விடயங்களை பற்றி பேசுவார்கள். இந்த ஆன்மீக மயக்கம் அடைந்த நிலை இத்தகையதே. சூழ்நிலை மிக சிறியதாக இருக்கலாம், ஆனால் மயக்கம் அடைந்த வலையோ மிகப்பெரியது. அதில் இருந்து வெளியே வருவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். ஏனெனில் நீங்கள் அந்த வலையின் ஒவ்வொரு இலையையும் வெட்ட முயற்சி செய்வீர்கள். இத்தகைய வலை பொறியை நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கண்காட்சி படங்களில் அத்தகைய ஒரு படம் உள்ளது. அந்த வலையை நீக்குங்கள். சிலந்தி தனது சொந்த வலையையே உண்ணும். ஆகவே விரிவாக்கத்திற்குள் செல்லாதீர்கள். ஆனால் விரிவாக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை ஒரு புள்ளியில் அமிழ்த்துங்கள். ஒரு புள்ளி ஆகுங்கள். முற்றுப்புள்ளி இடுங்கள். புள்ளி ஆகுங்கள். சகல விரிவாக்கமும் முழுமையான வலையும் ஒரு வினாடியில் அமிழ்ந்துவிடும். காலமும் சேமிக்கப்படும். சிரமப்படுவதில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நீங்கள் ஒரு புள்ளியாகி புள்ளியானவரின் அன்பிலே திளைத்திருங்கள். எனவே இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். வலையில் அகப்பட்டிருக்கும் நிலை சிறந்ததா, அல்லது புள்ளியாகி புள்ளியானவரின் அன்பிலே திளைத்திருப்பது சிறந்ததா? ஆகவே தந்தையின் விருப்பம் என்ன? நீங்கள் அன்பிலே திளைத்திருக்க வேண்டும் என்பதே. இப்போது மரம் மாற்றப்பட வேண்டி இருப்பதனால் மரத்தின் இறுதியில் என்ன எஞ்சியுள்ளது? அதன் ஆரம்பம் விதையில் இருந்து ஆரம்பமாகின்றது. இறுதியிலும் எஞ்சியிருப்பது விதையே ஆகும். இப்போது பழைய மரத்தின் மாற்றத்திற்குரிய காலத்தில் உங்களை மர உச்சியில் மாஸ்டர் விதை என்ற ஸ்திதியில் ஸ்தீரப்படுத்திக் கொள்ளுங்கள். விதை என்பது புள்ளி ஆகும். சகல ஞானம், நற்குணங்கள், சக்திகளின் கடல் புள்ளியானவரில் அமிழ்ந்துள்ளன. இதுவே தந்தைக்கு சமமாக இருக்கும் ஸ்திதி என்று அழைக்கப்படுகிறது. தந்தை கடலாக இருந்தாலும் அவர் ஒரு புள்ளியே, மாஸ்டர் விதையாக இருக்கும் இந்த ஸ்திதியானது மிகவும் அழகானது. சதா இத்தகைய ஸ்திதியில் ஸ்தீரமாக இருங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், இதுவே இரண்டு பிராந்தியங்களினதும் சிறப்பியல்பு ஆகும். கர்நாடகா என்றால் நாடகம் என்று அர்த்தம். அது இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. எனவே இப்போது அன்பிலே திளைத்திருங்கள். உத்தர பிரதேசத்தில் பல நதிகள் உள்ளன. நதி எப்போதும் கடலுடன் கலக்கும். எனவே நீங்கள் அனைவரும் கடலுடன் கலக்க வேண்டும். அதாவது அன்பிலே திளைத்திருக்க வேண்டும். இதுவே இரண்டு பிராந்தியங்களினதும் சிறப்பியல்பு அல்லவா? எனவே தூய பெருமையுடன் சதா அன்பிலே திளைத்திருக்கும் ஸ்திதியில் சதா அமர்ந்திருங்கள். தளம்பாதீர்கள். நீங்கள் இப்போது வருவதும் போவதும் என்ற சக்கரத்தை முடித்து விடுங்கள் அல்லவா? இப்போது உங்களுடைய தூய பெருமையை பேணிய வண்ணம் சௌகரியமாக அமர்ந்திருங்கள். அச்சா, சதா சகல உரிமைகளை கொண்டிருக்கும் முழுமையான துறவிகளுக்கும், சதா மயக்கம் அடையும் வலையில் இருந்து விடுபட்டிருப்பவர்களுக்கும், வருவதும் போவதும் என்பதில் இருந்து விடுபட்டிருப்பவர்களுக்கும், மாஸ்டர் விதை ஸ்திதியில் ஸ்தீரமாக இருந்த வண்ணம் அன்பிலே திளைத்திருப்பவர்களுக்கும், ராஜ ரிஷி ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். பாப் தாதா ஆசிரியர்களை சந்திக்கிறார். நீங்கள் அனைவரும் கருவி ஆத்மாக்கள் அல்லவா? நீங்கள் உங்களை தேவைக்கான கருவி ஆத்மாக்களாக கருதிய வண்ணம் சதா முன்னேறுகிறீர்களா? உங்களை கருவி ஆத்மாவாக கருதும் போது இரண்டு சிறப்பியல்புகள் நடைமுறையில் சதா புலப்படும். ஒன்று, நீங்கள் தொடர்ந்து நிர்மாணிப்பவராக இருக்கும் போது சதா பணிவு காணப்படும். சதா பணிவு காணப்படும். நீங்கள் சதா திருப்தி பழத்தை உண்பதுடன் மற்றவர்களுக்கும் உண்ண கொடுப்பீர்கள். இரண்டாவது, நீங்கள் சதா திருப்தி பழத்தை உண்ணுவதுடன் மற்றவர்களுக்கும் உண்ண கொடுப்பீர்கள். உங்களை ஒரு கருவியாக கருதுவதன் மூலம் நீங்கள் உங்களை பெற்றவராகவும் தந்தையிடம் அன்பு கொண்டவராகவும் அனுபவம் செய்வீர்கள். உங்களை பற்றற்றவராகவும் தந்தையிடம் அன்பு கொண்டவராகவும் அனுபவம் செய்வீர்கள். நான் இதை செய்தேன் என ஒருபோதும் நீங்கள் கூற மாட்டீர்கள். நான் என்ற வார்த்தை முடிந்துவிடும். நான் என்ற வார்த்தைக்கு பதிலாக பாபா பாபா என்பதே இருக்கும். நீங்கள் சதா பாபா பாபா என கூறும் போது அனைவரின் புத்தியும் தந்தையை நோக்கியே செல்லும். வருகின்ற ஆத்மாக்களின் புத்திகள் உங்களை கருவி ஆக்கிய ஒருவரை நோக்கி செல்லும் போது அவர்கள் விசேட சக்தியை அனுபவம் செய்வார்கள். ஏனெனில் அவர்களின் யோகம் சர்வசக்திவானுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் தங்களை சக்தி சுரூபங்களாக அனுபவம் செய்வார்கள். இல்லாவிடின் அவர்கள் பலவீனமாகவே இருப்பார்கள். எனவே சேவையாளரின் சிறப்பியல்பானது அவர் தன்னை ஒரு கருவியாக கருதி முன்னேறுவதாகும். பாருங்கள், அனைவரிலும் மகத்தான சேவையாளர் தந்தையே. எவ்வாறாயினும் அவர் தன்னை கருவியாக கருதுவதே அவரின் சிறப்பியல்பு ஆகும். அவர் அதிபதியாக இருந்தாலும் அவர் தன்னை கருவியாகவே கருதுகிறார். அவர் தன்னை கருவியாக கருதுவதனால் அவர் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார். எனவே நீங்கள் தொடர்ந்து முன்னேறும் போது நீங்கள் ஒரு கருவி. அன்பானவரும் பற்றற்றவரும் என்பதை உங்களுடைய விழிப்புணர்வில் சதா கொண்டிருங்கள். நீங்கள் அனைவரும் சேவை செய்கிறீர்கள். இதுவே நீங்கள் வென்ற அதிர்ஷ்ட லாபமாகும். எவ்வாறாயினும் நீங்கள் வென்ற அதிர்ஷ்ட லாபத்தை அதிகரிப்பதுடன் அதை அவ்வாறே விடுவதும் உங்கள் கைகளிலேயே உள்ளது. சமமான பாக்கியம் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் அதை பராமரித்து அதிகரிக்கிறார்கள், மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. இதன் மூலமே நீங்கள் வரிசை கிரமம் ஆகுகிறீர்கள். எனவே சதா உங்களை முன்னேற செய்வதுடன் மற்றவர்களும் முன்னேறுவதற்கு உதவி செய்யுங்கள். மற்றவர்கள் முன்னேறுவதற்கு உதவி செய்வதனில் நீங்களே முன்னேறுவதாகும். நீங்கள் தந்தையை கண்டீர்கள். அவர் அன்னையை முன்னால் வைத்தார். ஆயினும் அவர் முதலாம் இலக்க நாராயணன் ஆகினார். அன்னையோ இரண்டாம் இலக்கத்தில் லக்ஷ்மி ஆகினார். ஆயினும் தந்தை தானும் முன்னேறியதுடன் மற்றவர்கள் முன்னேறவும் உதவினார். மற்றவர்கள் முன்னேறுவதற்கு உதவி செய்வதனில் நீங்கள் பின்னால் செல்வது என்ற அர்த்தம் இல்லை. மற்றவர்கள் முன்னேறுவதற்கு உதவி செய்வதென்றால் நீங்களே முன்னேறுகிறீர்கள் என்றே அர்த்தமாகும். சேவையாளர்களான நீங்கள் அனைவரும் மிக நல்ல முயற்சிகளை செய்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிகளை கண்டு பாப் தாதா களிப்படைகிறார். ஆனால் நீங்கள் உங்களை கருவியாக கருதிய வண்ணம் சேவை செய்ய வேண்டும். அப்போது சேவை 4 மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு தந்தைக்கு சமமான ஆசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த ஆசனத்தில் நிலையாக அமர்ந்திருந்து சேவையை அதிகரியுங்கள். அச்சா, பாப் தாதா குழுக்களை சந்திக்கிறார். 1. விசேடமான ஆத்மா ஆகுவதற்கு அனைவரின் சிறப்பியல்புகளை பாருங்கள். பாப் தாதா சதா குழந்தைகளான உங்கள் அனைவரினதும் சிறப்பியல்புகளின் புகழ்ச்சி பாடலை பாடுகிறார். தந்தை குழந்தைகள் அனைவரினதும் சிறப்பியல்புகளை பார்ப்பதை போன்று விசேடமான ஆத்மாக்களான நீங்கள் அனைவரின் சிறப்பியல்புகளை பார்ப்பதன் மூலம் உங்களை விசேடமான ஆத்மாக்களாக ஆக்குகிறீர்கள். விசேடமான ஆத்மாக்களின் கடமை சிறப்பியல்புகளை பார்ப்பதும் விசேடமானவர் ஆகுவதும் ஆகும். விசேடமான ஆத்மாக்களின் கடமை சிறப்பியல்புகளை விசேடமான ஆத்மாக்களின் கடமை சிறப்பியல்புகளை பார்ப்பதும் விசேடமானவர் ஆகுவதுமாகும். நீங்கள் ஏனைய ஆத்மாக்களுடன் தொடர்பில் வரும்போது உங்களுடைய பார்வை அவர்களின் சிறப்பியல்புகளின் மீதே இருக்க வேண்டும். ஒரு தேனின் பார்வை எப்போதும் மலர்களின் மீது இருப்பதை போன்று உங்களுடைய பார்வையும் அனைவரின் சிறப்பியல்பிலேயே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் பார்க்கும் போதும் சதா இந்த புகழை பாடுங்கள். ஆஹா மேன்மையான ஆத்மாவே, ஆஹா. நீங்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கும் போது நீங்கள் பலவீனமானவர்களாகி விடுவீர்கள். உங்களுடைய பார்வை அவரினது பலவீனம் என்ற கல்லின் மீது விழாமல் இருக்கட்டும். புனித அன்னங்களான நீங்கள் சதா நற்குணங்கள் என்ற முத்துக்களை எடுக்க வேண்டும். இரண்டாவது, உங்களினதும் இந்த நேரத்தினதும் முக்கியத்துவத்தை உங்களுடைய விழிப்புணர்வில் வைத்திருங்கள். நீங்கள் மகத்தானவராகுவீர்கள். சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் கல்பம் முழுவதற்கும் உங்களுடைய வெகுமதியை உருவாக்குவதற்கான அடிப்படை ஆகும். நீங்கள் எப்போதும் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? இந்த நேரம் மகத்துவமானதாக இருப்பதை போன்று நீங்களும் மகத்துவமானவர்கள். ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையும் பாப் தாதாவிடமிருந்து மகாத்மா ஆகுவதற்கான ஆஸ்தியை பெறுகிறார்கள். எனவே நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களுடைய சொந்த முக்கியத்துவத்தை அறிந்த வண்ணம் மகத்தானதாக இருக்கட்டும். எப்போதும் நீங்கள் மகத்தான தந்தையின் மகத்தான குழந்தை என்பதை உணர்ந்தவாறாக இருங்கள். இந்த விழிப்புணர்வுடன் உங்களால் விரும்புகின்ற மேன்மையான பாக்கியத்தை உருவாக்க முடியும். சங்கம யுகத்திற்கு இந்த ஆசீர்வாதம் உள்ளது. சதா நீங்கள் தந்தையிடம் இருந்து பெற்ற பொக்கிஷங்களுடன் விளையாடுங்கள். நீங்கள் எத்தனை எல்லையற்ற பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறீர்கள் என உங்களால் எண்ண முடியுமா? எனவே சதா ஞான ரத்தினங்களுடனும் சந்தோஷம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களுடனும் தொடர்ந்தும் விளையாடுங்கள். உங்களுடைய உதடுகளில் இருந்து சதா ரத்தினங்கள் வெளிப்படட்டும். உங்களுடைய மனம் சதா ஞானத்தை கடைவதில் ஈடுபட்டிருக்கட்டும். இந்த முறையில் தாரணையின் சொரூபமாக இருங்கள். எப்போதும் நினைவில் வைத்திருங்கள், இதுவே மேன்மையான நேரம், இதுவே மேன்மையான நேரம். நான் ஒரு மகான் ஆத்மா. ஆசீர்வாதம். நீங்கள் சகல பேறுகளையும் கொண்டிருக்கும் சந்தோஷத்துடன் பறப்பதன் மூலம் நினைவு சுரூபமாகி உங்களுடைய இலக்கை அடைவீர்களாக. நினைவு சுரூபமாகி உங்களுடைய இலக்கை அடைவீர்களாக பிராமண வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நீங்கள் பெற்ற பேறுகள் அனைத்தினதும் பட்டியலை உங்களுடைய விழிப்புணர்வில் வைத்திருங்கள். சுருக்கமாக கூறினால், பிராமண வாழ்க்கையில் எந்தவித குறைவும் இல்லை. இந்த பேறுகள் அனைத்தும் அழியாதவை என கூறப்படுகிறது. இந்த பேறுகளை உங்களுடைய விழிப்புணர்வில் வெளிப்பட்ட நிலையில் வைத்திருங்கள். அதாவது நினைவு சொரூபமாகுங்கள். நீங்கள் பறக்கும் போது உங்களுடைய இலக்கை இலகுவாக அடைவீர்கள். உங்களுடைய பேறுகளின் சந்தோஷம் ஒருபோதும் உங்களை கீழே குழப்பத்திற்குள் கொண்டு வர மாட்டாது. ஏனெனில் நிறைந்து இருப்பது உங்களை அசைக்க முடியாதவராக ஆக்கும். நிறைந்து இருப்பது உங்களை அசைக்க முடியாதவராக ஆக்கும். ஸ்லோகம். உங்களுடைய புள்ளி ரூபத்தின் விழிப்புணர்வில் இருப்பதற்கு ஞான கடலாகவும் நற்குணங்களின் கடலாகவும் தாரணையின் கடலாகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி.